வணக்கம் தந்தை செல்வராஜ். வருகிற ஞாயிறன்று திருச்சபை கடல் ஞாயிறை சிறப்பிக்கின்றது. கடல் ஞாயிறு என்று கேட்டவுடனே தங்களுக்கு ஏற்படும் சிந்தனைகள் என்ன?
ஜூலை மாதம் 10ஆம் தேதியே கடல் ஞாயிறு என்று கொண்டாடப்படுவது ஒரு சிறப்பான ஒன்று. எனவே அதை நான் பாராட்டுகிறேன். உலக அளவில் பார்த்தோம்னா ஏறக்குறைய ஒரு 100 நாடுகளுக்கு மேல இந்த மீன்பிடி தொழிலையும் அது சம்பந்தமான தொழில்களையும் ஈடுபட்டிருக்கதா சொல்றாங்க. இதுல ஏறக்குறைய 2/3 வளர நாடுகள் என்று சொல்லப்படுது. ஆனா உலக அளவிலும் சரி இந்தியாவிலும் சரி விவசாயத்துக்கு அடுத்தபடியாக அதிகமான புரதச்சத்தை தருகிறது நமக்கு இந்த மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்கள் தான். இதுபோல அந்நிய செலாவணியை அதிகமாக ஈட்டி தருபவர்கள் அவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். 50 விழுக்காடுக்கு மேல் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த மீன்பிடி தொழிலாளர்கள் அதிகம் அறியப்படாதவர்களாக இருக்கின்றார்கள். பிறருடைய கவனத்திற்கு வரப்படாதவர்களாக இருக்கின்றார்கள். நிலப்பரப்பு அதாவது பூகோள ரீதியாகவும் இவர்கள் ஓரம் கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். தொழில் ரீதியாகவும் புலால் நாற்றம் உடையவர்கள் என்றும் பண்பாட்டு தளத்தில் ஒதுக்கப்படுகின்றார்கள். அப்போ இவர்கள் எப்பொழுதுதான் மற்றவருடைய கவனத்துக்கு வருகிறார்கள் என்றால் இவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு பாதிப்பு, வாழ்வு பாதிப்பு என்று வரும்போதுதான் பிறருடைய கவனத்துக்கு வருகிறார்கள். அண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் 2004 ஏற்பட்ட சுனாமி, அந்த சுனாமியால் பாதிக்கப்பட்ட பிற்பாடுதான் இந்த மக்கள் பிறருடைய கவனத்திற்கு வந்தார்கள், மனிதனே கவனத்திற்கு வந்தார்கள். அதுவும் கொஞ்ச காலத்திலேயே அது அரும்பி விட்டது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுவாக இந்த உலகத்தை பற்றி சொன்ன பிற்பாடு இந்தியாவுக்கு வரும்போது மைய அரசானது 2009 அண்மையில் நடந்த நிகழ்வு மட்டும் இந்த குறிப்பிடுகிறேன், கடல் மீன் தொழில் ஒழுங்குமுறை மற்றும் மேலாண்மை சட்டம் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது. இது மீனவர்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்ற சட்டமாக இருக்கின்றது. எப்படி என்றால் அவர்களுடைய வாழ்வாதாரம் இங்கே பறிக்கப்படுகிறதை பார்க்கின்றோம். அதாவது பொதுவாக சொல்வார்கள் மீனவர்கள் தான் கடலை காப்பவர்கள். ஆனால் இன்றைக்கு மைய அரசு என்ன சொல்கிறது என்றால் நாங்கள் கடலை காக்க வேண்டும் என்ற ஒரு துணியோடு வருகின்றது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் அதாவது மீன் பிடிக்க நீங்கள் மைய அரசிடம் பதிவு செய்ய வேண்டும், அதனுடைய அனுமதியை பெற வேண்டும். இரண்டாவது 12 கடல் மைல் எல்லைக்குள் தான் நீங்கள் மீன் பிடிக்க வேண்டும், மீறினால் 900,000 அபராதம் கட்ட வேண்டும், 3 ஆண்டுகள் சிறையில் இருக்க வேண்டும். மூன்றாவது எந்த காலத்தில் எந்த மீனை எவ்வளவு பிடிப்பது என்பதை நாங்கள் தான் நிர்ணயம் செய்வோம், எந்த வலையை பயன்படுத்துவது என்பதையும் நாங்கள் தான் நிர்ணயம் செய்வோம். இப்படி பல விஷயங்கள், இதையெல்லாம் மீறினால் குற்றவியல் வழக்கு பதிவு செய்வோம், உங்களுக்கு சிறை தண்டனையும் தருவோம், அபராதமும் தருவோம் என்று சொன்ன பிற்பாடுதான் மீனவர்கள் தங்களுடைய வாழ்வு பிரச்சனைகளை பார்க்க தொடங்கி இருக்கிறார்கள். இது இவர்களுடைய விழிப்புணர்வுடைய தொடக்கம் தானே ஒழிய இவர்கள் நீண்ட நெடிய பயணம் செல்ல வேண்டியது இருக்கின்றது. இந்த கடலை பாதிப்பவர்கள் இவர்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மையிலே என்ன நடக்கிறது என்றால் அணு உலை பூங்காக்கள், மணல் கொள்ளை, அனல் மின் நிலையங்கள், பெரிய தொழிற்சாலையிலிருந்து வருகின்ற கழிவுகள் எல்லாம் இந்த கடலிலே கலக்கப்பட்டு இந்த கடல் மீன் தொழில் செய்பவர்களுடைய வாழ்வை பாதிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். பெரிய கப்பல்களுக்கெல்லாம் உரிமம் கொடுக்கின்றார்கள், ஆனால் சிறிய அளவிலே மீன் பிடிப்பவர்களுக்கு இத்தகைய கடுமையான சட்டங்களை அவர்கள் முன்வைக்கின்றதை பார்க்கின்றோம்.
தந்தை செல்வராஜ், இம்மீனவர்களுக்கு திருச்சபை என்ன செய்கின்றது?
திருச்சபை என்ன செய்கிறது என்ற ஒரு கவனத்திற்கு வரும்போது என்னுடைய சித்தறிவுக்கு தெரிந்தவரை நான் இந்த மீனவருடைய பிரச்சனையிலே சில காலங்களாக ஈடுபட்டிருக்கின்ற அளவுக்கு திருச்சபை மிகப்பெரிய அளவில், இந்திய திருச்சபை மிகப்பெரிய அளவில் இந்த மீனவர்களுக்கு பல காரியங்களை செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆனால் இப்பொழுது மீனவர்கள் பாதிக்கப்பட வரும்போதுதான் திருச்சபையும் முன் வந்து ஆங்காங்கே சில மையங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. உதாரணமாக தமிழகத்தில் தூத்துக்குடி மறை மாவட்டத்தை எடுத்தோம் என்றால் கல்லாமணி என்ற ஒரு இடத்திலே மீனவர் மையத்தை ஏற்படுத்தி ஒரு விழிப்புணர்வு தந்து கொண்டு இருக்கின்றார்கள். நான் தனிப்பட்ட முறையில் என்ன நினைக்கிறேன் என்றால் இயேசு இந்த மீனவர்களைத்தான் அதிகமாக தேர்ந்தெடுத்தார். அப்ப மீனவர்களுக்கான அப்போஸ்தல பணியை திருத்தந்தை 11 பத்திநாதர் நீங்கள் குறிப்பிட்டது போல 1922 தொடங்கினார். இதன் தொடர்ச்சியாக அடுத்த ஆண்டு, அதாவது அதனுடைய 90வது ஆண்டு நிறைவில் நவம்பர் மாதம் 19 29 தேதி வரை ரோம் நகரில் மீனவருக்கான 23வது உலக மாநாட்டை நடத்தவிருப்பது நம்பிக்கை தருவதாக இருக்கின்றது. ஆனால் மீண்டும் என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால், இது ஒரு வெற்றி சடங்காக மட்டுமல்லாமல் மீனவர்களை இன்று கடுமையாக பாதிக்கின்ற வாழ்வு பிரச்சனைகளுக்குள் ஈடுபட்டு செயல்பட வேண்டும் என்று நினைக்கின்றேன். சொல்ல வேண்டும் என்றால் மீனவர்களுடைய வாழ்வானது பத்தி எரிந்து கொண்டிருக்கிறது. அது எரிந்த பகுதி சாம்பலாக இருக்கிறது. இப்போது நிகழ்காலத்தில் அது எரிந்து கொண்டிருக்கிறது. எதிர்காலம் கருப்பாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய வாழ்வானது பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தமிழகத்தை நீங்கள் எடுத்துக் கொண்டீர்கள் என்றால், தமிழகத்திலே பொதுவாக சொல்லப்பட்ட பிரச்சனைகள் போக ஏறக்குறைய 1983 2010 வரை 500 அதிகமான மீனவர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இங்கே ராமேஸ்வரம் பகுதியிலே மீன்பிடிக்க போகின்றவர்கள் யாரால்? இலங்கை ராணுவத்தால். இது அரசும் அதிகமாக கண்டுகொள்வதில்லை. திருச்சபையும் ஓரளவு அந்த பிரச்சனையை பேசுகிறதே தவிர கால் பதித்து இவருடைய பிரச்சனையை அதிகமாக பேசவில்லை. இவர்கள் சுட்டு கொல்லப்பட்டவர்கள் தான் 500 பேர். கையை இழந்தவர்கள், காலை இழந்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் நிறைய இருக்கின்றார்கள். எனவே என்ன பரிந்துரையாக அரசுக்கும் அல்லது திருச்சபைக்கும் தர விரும்புகிறேன் என்றால், மீன்வளத்துறைக்கு என்று ஒரு தனி அமைச்சகம் வேண்டும். இதுவரை மீன்வளத்துறைக்கு என்பது இந்தியாவிலே ஒரு தனி அமைச்சகம் இல்லை. மீனவருக்கான ஒரு தனி ஆணையம் வேண்டும். ஏனென்றால் இவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள். ஆனால் பெருவாரியாக விவசாயத்துக்கு அடுத்தபடியாக பிரபஞ்சத்தை கொண்டு வருகிறவர்கள் இவர்கள் தான். அடுத்து அந்நிய செலாவணியை கொண்டு வருவார்கள். 50 விழுக்காடுக்கு மேல் இவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். இவர்கள் அரசியலிலே பேரம் பேசக்கூடிய அளவுக்கு விழிப்புணர்வும் பெற வேண்டும். இங்குதான் நான் திருச்சபையினுடைய பங்கை சொல்லுகின்றேன். அதாவது இப்போது கொஞ்சம் இந்திய திருச்சபையினுடைய பிரச்சனையை முன்னெடுக்கின்றது. அதிகமாக இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு தந்து இவர்களுடைய ஒற்றுமையை கொண்டு வர வேண்டும். தமிழகத்தை பொறுத்த மட்டும் சொல்ல வேண்டும் என்றால், வேணுகோபால் அறிக்கை 1982 மண்டைக்காடு பிரச்சனைக்கு பிறகு 1986 இந்த வேணுகோபால் அறிக்கையானது சமர்ப்பிக்கப்பட்டது. மீனவர்களுக்கென்று, அதாவது நெய்தல் நிலத்திற்கென்று ஒரு தனி இட ஒதுக்கீடு வேண்டும். இப்போது அந்த ஒதுக்கீடுகள் எல்லாம் மீனவர்களும் மற்றவர்களும் இணைந்தே இருக்கிறார்கள். எனவே மீனவர்களுக்காக அரசியல் ரீதியாக குரல் கொடுப்பவர்கள் அதிகமாக இல்லை. அடுத்து மீன்பிடி தொழிலில் அவர்களுக்கு நவீன முறையில் மீன் பிடிக்கவும் கற்றுத்தர வேண்டும். அவருடைய குழந்தைகளுக்கு ஒரு மாற்று தொழிலையும் அவர்கள் உருவாக்கி தர வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து.
இந்த கடல் ஞாயிறையொட்டி மேலும் தாங்கள் சொல்ல விரும்புவது என்ன?
மீண்டுமா என்னுடைய தாழ்மையான கருத்தை இங்க பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒருவேளை இந்த தமிழர்களுக்கு பதிலாக வடக்கே இருக்கின்ற இந்தி பேசுபவர்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை என்றால் மைய அரசு சும்மா இருக்குமா? இருக்காது. அப்ப தமிழர்கள் என்றால் அவர்கள் கிள்ளுக்கீரைகள் என்பது போல ஒரு உணர்வு இருக்கிறது. இதற்கு இன்னொரு காரணம் என்றால், தமிழர்கள் தங்களிடையே பல்வேறு கட்சி ரீதியாகவும் சமய ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் புரிந்து கிடக்கின்ற ஒரு அவல நிலை ஒன்று இருக்கின்றது. இங்குதான் திருச்சபை முன்வந்து இவர்களை ஜாதி மத பேதம் கடந்து இவர்களை ஒருங்கிணைக்க வேண்டியது ஒன்று. இப்போது தமிழக திருச்சபை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஓரளவு விழிப்புணர்வு வந்திருக்கின்றது. ஆனால் இது போதாது என்று நான் நினைக்கின்றேன். இன்னும் தீவிரமாக இந்த மீனவர்களை வைத்து செயல்பட வேண்டும் என்று நினைக்கின்றேன். இந்த மீனவர்களிடம் படைப்பாற்றல் திறமை உண்டு. எப்படி என்றால், சாலையிலே பயணம் பண்ணுபவர்கள் வண்டியை ஓட்டுவது சுலபமா இருக்கும். ஆனால் கடலிலே பயன்பண்ணுபவர்கள் ஒரே ரீதியாக போக முடியாது. காற்றை பார்த்து, கடல் நீரோட்டத்தை பார்த்து அவர்கள் ஒவ்வொரு முறையும் புதிய புதிய பாதைகளை கண்டுபிடித்து செல்ல வேண்டும். அடுத்து திருத்தந்தையினுடைய செய்தியிலே அருமையாக சொல்லி இருப்பது போல, இந்த கடலிலே பயணம் பண்ணுகின்றவர்கள் மிக துணிச்சலானவர்கள். கடினமான உழைப்பு ஒரு பக்கம், அபாயமான ஒரு உழைப்பு, போனவர்கள் திரும்பி வருவார்களா இல்லையா என்று அவருடைய தாய்மார்களும் அவருடைய மனைவிமாரும் பிள்ளைகளும் ஆதங்கத்தோடு இருக்கின்ற ஒன்று. எனவே திருச்சபை இன்னும் கொஞ்சம் அதிகமாக விழிப்புணர்வு தந்து இவருடைய வாழ்வு பிரச்சனையில ஈடுபாடு காட்டி இவர்களுடைய வாழ்வாதாரங்களை பாதிக்கின்ற விஷயங்களில் நிலைப்பாடு எடுக்க வேண்டும். அண்மையிலே கடந்த டிசம்பர் மாதம் 10 ஆயர் யுவான் அம்பரோஸுடைய தலைமையிலே திருச்செந்தூர் பகுதியிலே வீரபாண்டிய பட்டணத்திலே ஒரு மீனவர் கூட்டம் ஒன்று நடந்தது. அந்த கூட்டத்தில் சிறப்பாக ஆயர் அவர்கள் பேசினார்கள். இதுபோல மற்றவர்களும் ஈடுபட்டு இந்த பிரச்சனையை ஒன்றெடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து.
தந்தை செல்வராஜ், இலங்கை இராணுவத்தால் தமிழக மீனவர்கள் அடிக்கடி பிடிக்கப்பட்டு துன்புறுத்தப்படுகின்றார்களே.
இப்போது தங்கச்சி மடத்தில் ஒரு பொது விசாரணை ஒன்று நடந்தது. அந்த பொது விசாரணைக்கும் நான் ஒரு நீதிபதிகளில் ஒருவராக அழைக்கப்பட்டிருந்தேன். அங்கு பார்க்கும்போது அந்த மீனவர்கள் அடித்து கொல்லப்பட்டது, காயப்பட்டது, கை போய் கால் போய் பார்க்கும்போது மனித உரிமைகளுடைய அத்துமீறலாக நான் பார்க்கிறேன். எனவே ராஜபக்சே அவர்கள் நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்டு அவர்கள் விசாரிக்கப்பட்டு அவர்களுக்கு தண்டனை கொடுப்பது, அவர்களுக்கு தண்டனை கொடுப்பது மட்டுமல்ல மற்றவர்களுக்கு இது ஒரு பாடமாக அமையும். மேலும் இந்த கச்சத்தீவோடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை, இப்போது பதவிக்கு வந்திருக்கின்ற செல்வி ஜெயலலிதா அவர்கள் கச்சத்தீவை மீண்டும் மீட்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வேற முன்வைத்திருக்கிறார்கள். கச்சத்தீவிலே போட்ட இலங்கை ஒப்பந்தத்திலே இவர்கள் சென்று மீன் பிடிக்கலாம் என்ற ஒன்று இருக்கின்றது. ஆனால் மீன் பிடிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. சும்மா சாதாரணமாக இவர்கள் மீன் பிடிக்க சென்றாலும் கூட இலங்கை இராணுவமானது, சிங்கள இராணுவமானது அத்துமீறி செயல்படுகின்றது. இது மனித உரிமை மீறல்கள்.
தந்தை செல்வராஜ், கடல் ஞாயிறை முன்னிட்டு கடல் தொழில் செய்யும் மக்கள் குறித்து தொலைபேசி வழியாக பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்கு எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பாக நன்றி தெரிவிக்கின்றோம். வணக்கம்.